ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பசு இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் விரைதழித்தாள் சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழற்பாவினல்லாரினும் கனிமுடி கவித்து ஆளுமரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. வற்றாக்கருணை திருநோக்கும் நின்முகமண்டலமும் சற்றே முகிழ்த்த குறுமூரலும் தடமார்பழகும் பொற்றாளும் சின்முத்திரையும் நெஞ்சூடு பொறித்து வைப்பாய் செற்றார் புறஞ்சற்ற தேவே பஞ்சாக்கர தேசிகனே. தின்னையின்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னு அன்பர் கருள்கருணை திருமுகமும் பசுங்குழவி நடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோலக் கொழுந்தாய் புலைநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சற்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாகம்பிரியாளம்மை உடனாகிய ஸ்ரீ சங்கராமேஸ்வர பெருமானுடைய பொன்போன்ற திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது ஸ்ரீல ஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவருடைய திருவடிகளை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே நம்முடைய தூத்துக்குடியிலே இந்த தலத்திற்கே உரிய ஒரு சிறப்பான அருட்பாங்கோடு சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையானது இங்கே சிவகங்கரியங்களிலே இடையராது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாலே தொடர்ந்து அந்த சிந்தனை நமக்கு திருவர்களாலும் குருவர்களாலும் கிடைத்துள்ளது. நம்முடைய சிந்தனைக்குரிய சாத்திரமாக விளங்குவது ஸ்ரீ உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவப்பிரகாசம் என்ற சாத்திரமாகும். இது குறித்த அறிமுக செய்திகள் மேலும் உமாவதி சிவாச்சாரியாருடைய அருமை பெருமைகள் அவர்கள் அருளி செய்துள்ள ஏனைய நூல்கள் இவற்றை பற்றியெல்லாம் சுருக்கமான ஒரு அறிமுகத்தை நாம் தொடங்கிக் கொண்டோம். அதிலே 18 பாடல்கள் பார்த்து நிறைவேற்கின்ற நிலையிலே இப்பொழுது 19வது பாடல் தொடங்கி நாம் சிந்திக்க வேண்டும். 18 பாடல்களிலே நாம் பார்த்த செய்திகள் முதலிலே காப்புச் செய்யுள் விநாயக பெருமான் மீது பாடப்பெற்ற காப்புச் செய்யுள் பார்த்தோம். அப்புறம் நடராஜ பெருமான் சிவகாமி அம்மையார் விநாயக பெருமான் சுப்பிரமணிய பெருமான் ஆகியோர் மீது பாடப்பட்ட தோத்திர பாடல்கள் அதன் பிறகு சிறப்பு பாயிரத்துக்கே உரித்தான செய்திகள் அதற்கு முன்னர் குரு பரம்பரையை வாழ்த்தி பாடப்பெற்ற பாடல் நூலாசிரியரின் நேரடி ஆசிரியராகிய ஸ்ரீ மறைஞான சம்பந்தர் மீது பாடப்பெற்ற பாடல் அதற்கப்புறம் அந்த சிறப்பு பாயிரத்துக்கே உரிய செய்திகள் இந்த நூலில் என்ன பொருள் சொல்லியிருக்குது அதை கேட்பதனால என்ன பயன் கேட்பதற்குரியவர்கள் யார் இது போன்ற செய்திகள்லாம் பார்த்தோம். அப்புறம் அவையடக்க செய்யுள் பார்த்து அதுக்கப்புறம் தான் நூலை தொடங்கினோம். நூலின் தொடக்கத்தில் இருக்கின்ற செய்திகள்லாம் சைவ சமயத்தில் கூறப்படுகின்ற பதி பசு பாசம் என்ற முப்பொருளிலே பதிப்பொருளை பற்றிய செய்திகள் பதிப்பொருளை பற்றிய செய்திகளைத்தான் நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். இன்று தொடங்க இருக்கின்ற இந்த 19வது பாடலில் இருந்து பசு குறித்த செய்திகளை பார்க்க வேண்டும். ஆக பசு குறித்த செய்தி உயிர் குறித்த செய்திகள் என்று படற்கையில் சொல்வதை விட நம்மை குறித்த செய்திகள் என்று தன்மையிலே சொன்னால் அதுதான் சால பொருந்தும். ஏன்னா நாமெல்லாம் தான் பசுக்களாகிய ஆன்மாக்கள். அதுல முதல்ல ஆசிரியர் பசு இயல்பு கூறுகின்றார், பசு இலக்கணம் என்று சொல்லக்கூடிய பசு இயல்பு கூறுகின்றார். பொதுவா ஒரு பொருளை உண்டு என்று நிலைநாட்டிவிட்டு அதன் பிறகுதான் இயல்பு சொல்வார்கள். சிவஞான போதம், சிவஞான சித்தியாரெல்லாம் பார்த்தோம்னா பதிப்பொருள் உண்டு என்று நிலைநாட்டுவார்கள், தகுந்த காரணங்களையான் சொல்லி நிலைநாட்டுவார்கள், அதன் பிறகுதான் அதை இயல்பு கூறுவார்கள். ஆனால் சிவபிரகாசன் நூல்ல மட்டும் பதியை சொல்லும் போதும் சரி, பதியினுடைய இயல்புகளை எல்லாம் தான் முதல்ல சொன்னார், அப்புறம் அந்த பொருள் உண்டு நிலைநாட்டினார். அந்த சிவபிரகாச நூல் இது தனக்கென்று ஒரு தனி நடையை கொண்டுள்ளது. மற்றபடி கருத்துக்கள் சிவஞான போதத்திலும் சித்தியாரிலையும் உள்ளவைதான். அந்த ரெண்டு நூல்கள் இருக்கும்போது ஏன் இன்னொரு நூல் அப்படின்னு கேள்வி எழும் அல்லவா? ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு முறையில வழங்கினாதான் அது வந்து போய் சேரும். அதனால அந்த வழங்கும் முறை, ஆங்கிலத்தில் சொல்லும் போது பிரசன்டேஷன் சொல்லுவாங்க, அந்த வழங்கும் முறை மட்டும் அங்க வித்தியாசமா இருக்கும். மற்றபடி சைவ சித்தாந்தம் சரியா முதல் நூல் வழிநூல்ல சொன்ன மாதிரியே தான் சொல்லியிருப்பார். அதிலேயே பசு இயல்பு சொல்கின்றார் இந்த பாடல்ல. பின்னால உண்மை அதிகாரத்துலதான் பசு உண்டு நிலைநாட்டப் போகின்றார். பசு இயல்பு சொல்லக்கூடிய இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா சைவ சித்தாந்த சாத்திரங்கள்லாம் ஏற்கனவே கேட்ட அன்பர்கள் தான் இங்கே குழுமிருக்கின்றார்கள். பசு இயல்பு சொல்றார் அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. என்னன்னா பதி இயல்பு சொன்னார் சரி, ஏன்னா பதிப்பொருள் அது இறைவன், அவன் ஒருவன் தான், பதியா இருக்கிறோம், ஒருவன் தான் இறைவன் சிவபெருமான், அவனுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பு சொல்லிட்டார். ஆனால் பசுன்னு சொல்லக்கூடிய உயிர் ஒன்று அல்லவே, உயிர்கள் பல, பல மட்டுமல்ல நாம பயன்படுத்துற எந்த ஒரு எண்ணாலையும் சுட்ட முடியாத அளவுக்கு எண்ணற்றவை, எண்ணற்ற உயிர்கள். இப்போ பசு இயல்பு சொல்றேன்னா எண்ணற்ற எல்லா பசுக்களுக்கும் எப்படி பொதுவா இயல்பு சொல்ல முடியும்? அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சொல்ல போனா அது பெரிய அருட்சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு இயல்பு சொல்லலாம், பதிப்பொருள் அதுக்கு சொல்லியாச்சு. ரெண்டாவதா பசு பொருள், ஆன்மா, உயிர். இந்த ஆன்மாக்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன, சித்தாந்தத்தில் நமக்கு படிச்சிருக்கிறோம். எண்ணற்றவையா இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு இயல்பு சொல்லுதுன்னா பாருங்க, எண்ணற்ற பொருள்களும் போது அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்புல இருக்குமே. அப்படி இருந்தாலும் இந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவான இயல்பு ஒன்று இருக்க வேண்டும். அது என்னன்னு பார்த்து அதை சொல்றது எவ்வளவு பெரிய அருட்சாதனை, அதற்காக தான் சொன்னேனா. ஆக அது இந்த பாடலை எப்படி வைத்திருக்கின்றார் சொன்னால், பதிப்பொருளை பொறுத்தவரை அது என்றுமே மாற்றம் இல்லாதது, தன் நிலையில் சிறிதும் மாறாதது. ஆனா பசுக்களாக உயிர்கள் அப்படி இல்லை, இவை வந்து வளர்ச்சி அடைந்து ஒரு பெருநிலையினை அடைவதற்குரியவை. அந்த நிலையில இருக்கின்றன உயிர்களாக நாமெல்லாம் அந்த நிலையில இருக்கிறோம். அப்ப எப்படி சொல்ற இந்த பாடல், அந்த உயிர்கள் எல்லாம் எங்கு இருந்தன, இப்போது எந்த நிலையில் இருக்கின்றன, என்ன செய்து கொண்டிருக்கின்றன, முடிவிலே உயிர்கள் எல்லாம் எங்கு சென்று அடையும் என்று இந்த முறையிலே அருமையாக சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். உயிர்கள் எல்லாம் எங்கு இருந்தன, அப்போது எந்த நிலையில் இருந்தன, இப்போது எங்கு இருக்கின்றன, எந்த நிலையில் இருக்கின்றன, எப்படி இந்த நிலையில் அவை இருந்து கொண்டிருக்கும், மேற்கொண்டு முடிவில் அந்த உயிர்கள் எல்லாம் எங்கு சென்று அடையும் என்று அருமையாக இப்படி சொன்னால், இது ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்வது மாதிரி தானே. ஆங்கிலத்தில் பயோகிராபி சொல்லுவாங்க, ஒருவர் தன்னுடைய வரலாறையே சொன்னால் சுயசரிதை, ஆட்டோபயோகிராபி. வேறொரு சிறந்த ஒரு நபருடைய வரலாறை ஒருவர் எழுதினார் என்றால் அது பயோகிராபி. அது மாதிரி நம்முடைய ஆசிரியர் உமாவதி சிவம் எல்லாம் ஒரு பயோகிராபி, ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்றார். அது என்ன அற்புதம்னா, எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்றார். அதான் மிகப்பெரிய சிறப்புங்க. எல்லா மனிதர்களுக்கும் சொல்வதே பெரிய காரியம். எல்லா உயிர்களுக்கும் போது அது மனிதன்கிற வட்டத்தை தாண்டிரும். விலங்குகள், தாவரங்கள், இன்னும் அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள், எல்லா உயிர்களையும் தழுவி எல்லா உயிர்களுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்லணும்னா, அதனாலதான் அதை அருட்சாதனை என்று அடியன் குறிப்பிட்டேன். நாம வந்து மனிதர்களுக்குள்ளேயே வந்து வேற்றுமைகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகின்றன. மற்றவற்றை நம்ம பொறுப்பு உயிர்களாகவே பொருட்படுத்துவதில்லை. மனிதர்களுக்குள்ள பார்க்கும் போதே அந்த வேற்றுமைகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகின்றன. இதை நம்ம ஞானாசிரியர் உமாவதி சிவம் உயிர்களை எல்லாம் ஒரு பொது நோக்கிலே பார்க்கின்றார். மனிதன், விலங்கு, பறவை, தேவர்கள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரங்கள்னு சொல்லக்கூடிய ஏழு வகையான பிறவி பேதங்களை எல்லாம் தள்ளிவிட்டு அந்த உடல்களுக்குள்ளே இருக்கின்ற உயிர்களை பார்க்கின்றார். என்ன, அனாதி தொட்டு உடலுக்குள்ளேவா தங்கியிருக்கின்றன உயிர்கள் இல்லையே? ஆக எந்த பிறவியில் இருந்தாலும் உயிர் என்பது உயிர் தான். அந்த பொது நோக்கிலே பார்த்து அருமையாக சொல்கின்றார் அந்த பாடலை. இப்ப நம்ம பார்க்கலாம், எல்லா உயிர்களுக்கும் பொருந்துற மாதிரியான இலக்கணத்தை சொல்கின்றார். உயிர்கள் எண்ணறிதாய் நித்தமாய் இருள் மலத்தின் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி அவை அவராய் அதனால் அழகில்லிகள் போகங்கள் அருந்து மாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து போக்குவர உடைத்தாய் புணரும் இருள் மலபாகம் பொருந்தியக்கால் அருளால் உன்னிலவும் ஒளி அதனால் இருளகற்றி பாதம் உற்றிடும் நற்பசுவர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தே. என உரைப்பர் உணர்ந்தேன் ஒரு பாடம், என உரைப்பர் உணர்ந்தோர் என்றும் ஒரு பாடம். முதல்ல உயிர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றார், எண்ணறிதா என்று சொல்கின்றார். என்ன அரிது என்றால் எண்ணற்றவை. அரிதுங்கிற சொல்லு பொதுவா சிரமமானது. இந்த நூலை படித்து புரிந்து கொள்வது அரிதுன்னு சொல்றோம். இங்க படித்து புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமம், நிறைய முயற்சி எடுக்கணும்னு அர்த்தம். புரிந்து கொள்ளவே முடியாதுன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆனா சில இடங்கள்ல அரிது என்பது முடியாது இல்லை என்ற பொருள்ல வரும். திருக்குறள் உரையிலே பரிமேலழகர் சில இடங்களிலே குறிப்பிடுவார். இங்க இன்மை, இங்க அருமை இன்மை என்ற பொருளை குறித்தது என்று சொல்வார். அருமை என்பது அந்த அரிது என்ற கருத்துல சொல்லப்படுவது. அந்த அருமைங்கிற பண்பு தான் அரிதுங்கிற சொல்லப்படுது. அந்த அருமை வந்து இன்மையை குறிக்கும் என்று சொல்வார். அதே மாதிரிதான் இங்கேயும் என் அரிதாயினா, என் இலவாய், என் அற்றவையாய் என்னதுக்கு அரிது. ஒரு இடத்துல பெரிய கூட்டம் குடிச்சுன்னு வைங்க, இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எண்ணி சொல்றது கஷ்டங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எண்ணி சொல்ல முடியும், ஆனா எண்ணி சொல்றது சிரமங்கிறதுனால அரிதுன்னு சொல்றாங்க. இங்க அந்த மாதிரி சிரமங்கிற அர்த்தத்தில் சொல்லல, என்னவே முடியாது, எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன அவற்றை என்ன முடியாது. ஏன் அப்படின்னா நாம பழக்கத்துல வச்சிருக்கிற அந்த எண்களுக்குள்ள இந்த உயிர்களின் எண்ணிக்கை அடங்காது. ஏன்னா சும்மா அப்படியே எண்ணற்றவைன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு நமக்கே ஒரு சிந்தனை வரும், எத்தனை உயிர்கள்னு ஒரு கணக்கு கிடையாதாங்க. சரிங்களா, இப்போ இறைவனுக்கு ஒரு பண்பு சொல்றோம், குணங்கள்ல ஒரு குணம் சொல்றோம், என்னன்னா முற்றும் உணர்தல், எல்லாவற்றையும் அறிவான். அப்ப எத்தனை உயிர்கள் இருக்கின்றன என்பதை அவன் அறிந்திருப்பான் அல்லவா. ஆகையினாலே அப்போ ஒரு ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டு தானே இருக்கு. அந்த நோக்கில பார்த்தா உயிர்களுக்கு ஒரு எண்ணிக்கை உண்டு என்பதாக தோன்றுகிறது. ஏன்னா எத்தனை உயிர்கள் இருக்கின்றன என்பது முதல்வனுக்கு தெரியுமே. ஆகையினாலே ஏன்னா எல்லா உயிர்களையும் பக்குவப்படுத்தி முத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கருணையாளனாக முதல்வன் இருக்கின்றான். ஆகவே முதல்வனுக்கு எத்தனை உயிர்கள் இருக்கின்றன என்பது தெரியும். அந்த நோக்கில பார்த்தா உயிர்களுக்கு ஒரு எண்ணிக்கை உண்டு என்பதாகத்தான் நமக்கு தோன்றுகிறது. ஆனா அந்த எண்ணிக்கை நாம பழக்கத்துல வச்சிருக்கிற எண்களுக்குள்ள அடங்காது. நாம பயன்படுத்துற எண்களை வச்சு உயிர்களின் எண்ணிக்கைக்கு ஒரு தொகை சொல்ல முடியாது. ஆகையினாலே எண்ணறிதாய் என்று கூறினார் என்று கொள்ளலாம். எண்ணறிதாய், சரி. இந்த எண்ணற்ற உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, நித்தமாய். ஒரு அருமையான செய்தி இது. நம்ம உயிர்களாகிய நாமெல்லாம் நித்த பொருள்கள், நமக்கு அழிவே இல்லை. ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு இவற்றை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது நாம எல்லாம் ஒரு காலத்துல தான் ஐயா உண்டாயிருக்கிறோம். நான் வந்து பிறப்பதற்கு முன்னால, கருவுக்குள் நுழைவதற்கு முன்னால நான் இல்லை, இறந்த பிறகும் நான் இல்ல ஏதோ இடையில கொஞ்ச காலம் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தூளமாக பார்க்கும்போது தோணுது. ஆனா உண்மை அப்படி அல்ல. இறந்த பிறகு நமக்கு அழிவில்லை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு அன்றாட நிகழ்வுகள் மாதிரி சொல்லி நம்மளை திருவள்ளுவர் பெருந்தகை எவ்வளவு தெளிவுபடுத்துகின்றார் பாருங்க. ஆகையினாலே நாமெல்லாம் உயிர்களாகி நாமெல்லாம் நித்த பொருள். இதை கேட்ட உடனே கொஞ்சம் உற்சாக மிகுதியினால எனக்கு ஒரு கருத்து தோணுது. என்னன்னா, ஐயா சிவமும் நித்த பொருள், உயிராகிய நானும் நித்த பொருள், அப்புறம் என்ன பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்லைங்களே, அவனும் நித்த பொருள் நானும் நித்த பொருள். அப்போ அந்த இப்படி எல்லாம் நினைப்பான்னு சொல்லி ஆசிரியருக்கு நல்லா தெரியும். அதான் அடுத்த அடுத்த வார்த்தையை வச்சாரு, இருள் மலத்தின் அழுந்தி என்று சொன்னார். உயிர்களாகிய நீங்கள்னா நீ உயிராகிய நீ நித்த பொருள் தான்ப்பா, ஆனா உன் நிலைமை என்ன பாரு, இருள்மலத்தில் அழுந்தி, இருள்மலத்தில் அழுந்தி இருக்கின்றாய். இருள் என்பது நம்ம சாத்திரங்கள்ல அறியாமையை குறித்து சொல்லப்படுவது, ஒளி என்பது அறிவை குறித்து சொல்லப்படுவது. இது ஒரு சாத்திர மரபு, சைவத்தான சாத்திர மரபு. ஆகவே இருள் மலம் என்று சொன்னதுனால நம்ம என்ன தெரியுதுன்னா, அறியாமையை செய்யக்கூடிய மலம். அறிவுள்ள நம்மிடம் அறியாமையை ஏற்படுத்தக்கூடிய மலம், அதான் இருள் மலம். நாம உயிர்கள் அறிவு பொருள்கள், நம்முடைய அறிவை தடை செய்து எதையுமே அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நம்மை வைத்திருப்பது அந்த ஆணவ மலம். ஆகவே அது இருள் மலம் எனப்பட்டது. என் இருள் என்ன செய்து, கண் காணுந்தன்மை உடையதுதானா? ஆமா, காணுந்தன்மை உடையதுதான். இந்த இருள் என்ன செய்து, காணுந்தன்மை உடைய கண்ணை காண விடாமல் மறைப்பது இருளுடைய வேலை. இருள் செய்கின்ற செயல் அதுதான், காணுந்தன்மையுடைய கண்ணை காண விடாமல் மறைப்பது இருள் செய்கின்ற வேலை. அதே மாதிரி அறியும் தன்மையுடைய ஆன்மாக்களை அறிய விடாமல் தடுப்பது எது, ஆணவ மலம். ஆகையினாலே அதை இருள் மலம் பெயர் வைத்தார்கள். அந்த இருள் மலத்தில் உயிர்கள் எப்படி இருக்கின்றனவா, அழுந்தி முழுமையா அதில் அழுந்தி கிடக்கின்றனவா இந்த உயிர்கள்லாம், இருள் மலத்தின் அழுந்தி. இப்போ இதுல ஒரு ஆராய்ச்சி ஏற்படுகிறது, ஏன் உயிர்கள் ஆணவ மலத்தில் அழுந்தி கிடந்தன என்று ஒரு ஆராய்ச்சி. இப்போ உயிர்களை பத்தி மூணு கருத்துக்கள் பார்த்திருக்கோம். உயிர்கள் எண்ணற்றவை, நித்தமானவை, இருள் மலமாகிய ஆணவ மலத்திலே அழுந்தி கிடந்தவை. இன்னும் அவை பிறவி எடுப்பதை சொல்றதுக்கு வரல. உங்க சொன்ன மூணு பிறவி எடுப்பதற்கே முந்திய அனாதி கேவல நிலை, அதான் இருள்மலத்தின் அழுந்திங்கிறார். அழுந்தின்னா அழுந்திங்கிற சொல் மூலமா என்ன புரியுதுன்னா, அந்த இருள்மலத்தின் ஆதிக்கத்திற்கு முழுமையாக உட்பட்டு கிடந்தது, ஒன்றையும் அறியாமல். அதான் கேவல நிலை. கேவலம் என்பது தனிமை என்று பொருள்படும். தனிமை, தனிமைனா இப்ப நாம எந்த பொருள் கூடலாம் சேர்ந்திருக்கோமோ அந்த பொருள் கூடலாம் சேராம இருக்கு. தனிமைனா உயிர் மட்டுமோ இருக்கிறது தான் தனிமை. அது ஆணவ மலத்துல தானே அறிந்தி இருக்கு. அப்ப உயிர் ஆணவ மலம் ரெண்டு இருந்தா எப்படி தனிமையாகும் நினைக்கலாம். தனிமைன்னு எதுக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம கூட பல கூட்டாளிகள் இருக்காங்களே, இந்த கூட்டாளிகள் கூட எல்லாம் இல்லாம இருந்ததுனால தனிமைன்னா என்னன்னா, இந்த தனுன்னு சொல்லக்கூடிய இந்த உடல், கரணம்னு சொல்லக்கூடிய இந்த உடல்ல உள்ள கருவிகள், புவனம்னு சொல்லக்கூடிய உலகங்கள், போகம்னு சொல்லக்கூடிய அந்த உலகத்தில் உள்ள அனுபவ பொருள்கள், இவற்றோடு தானே நம்ம எப்பவும் இருக்கிறோம். இவையெல்லாம் சேராமல், இவற்றோடு சேராமல் தனிமைப்பட்டு கிடந்தோம். மற்றபடி எதனோடும் சேராமல் ஆன்மா மட்டும் தனித்து இருப்பது என்பது அது ஆன்மா இயல்புக்கு பொருந்துவதல்ல. சைவ சித்தாந்தப்படி ஆன்மா எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கணும். அப்போ கேவலம்னா தனிமைன்னு சொல்றீங்களே, என்ன அங்கேயும் ஒரு சார்பு உண்டு, ஆணவ மலச்சார்பு அது மட்டுமே உண்டு. தனுகரண புவன போகங்களோடு சார்பு கிடையாது. இருள்மலத்தின் அழுந்தின என்ன ஒரு ஆராய்ச்சி சொன்னா, ஏன் அனாதியில் உயிர்கள் ஆணவ மலத்தை பற்றி கிடக்கின்றன, ஏன் பற்றின. பெரியவர்களுடைய உரையிலெல்லாம் ஆன்மா ஆணவ மலத்தை பற்றி கிடந்ததுன்னா, அப்ப அதை பற்றுவதற்கு முந்தைய ஒரு நிலையும் உண்டு என்று நாம் அந்த நோக்கிலே பார்க்க கூடாது. ஏன்னா சில சொற்களை பயன்படுத்தி தான் நம்ம பேச முடியும். சரிங்களா? சில இடங்கள்ல சொற்பொருள் பார்க்கணும், சில இடங்கள்ல கருத்து பொருள் தான் பார்க்கணும். அப்பா சொல்றார், என்ன பையனை இந்த வேலையை முடிச்சுரு, முடிச்சாகணும், இன்னைக்கு உள்ள அந்த பாடத்தை படிச்சு முடிச்சாகணும், அல்லது தொலைச்சிருவேங்கிற, தொலைச்சிருவேன், காலி பண்ணி போடுவேங்கிற. அதுக்கெல்லாம் அப்படியே சொற்பொருள் பார்க்கலாமா? ஓ, உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருவாரோன்னு அப்படி அல்ல, எப்படியாவது படிக்கணும் என்பதை வலியுறுத்துவதற்காக சொல்வது. அது கோபத்துல சொல்லும் போது மட்டுமல்ல, பல இடங்கள்ல நாம கருத்து பொருளும் பார்க்கணும். சொற்பொருளையே பார்த்துட்டு இருந்தா எல்லா இடத்துலயும் அது சரியா வராது, கருத்து பொருளும் பார்க்கணும். மொழி அமைப்பே அப்படிதான் இருக்கு, எல்லா மொழியிலையும் அப்படிதான். ஆகையினாலே ஆன்மா ஆணவமலத்தை பற்றி கிடந்ததுன்னா அப்ப பற்றுவதற்கு முன்னாடி ஒரு நிலை இருந்தது நம்ம நினைத்திடக்கூடாது. எப்போது ஆன்மா உண்டோ அப்பொழுதே ஆணவமலமும் உண்டு, ரெண்டுமே நித்த பொருள்கள். அனாதியிலேயே ஆன்மா ஆணவமலத்துக்குள் அழுந்தித்தான் கிடந்தது. ஆணவமலத்தை விட்டு பிரிந்து இருந்த ஆன்மா ஒரு காலத்தில் ஆணவமலத்தை பற்றியதுன்னு சொன்னா அது அனாதி பந்தமே அல்ல. ஆணவமலத்தை அறிந்து அதுதான் ஆன்மாவுக்கு புலப்பட்டது, அதை எப்படியோ போய் சார்ந்துட்டது என்று சொல்வதெல்லாம் சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே சான்று காட்டக்கூடிய கருத்துக்கள் அல்ல. சாத்திரங்களிலே சொன்னதுக்கு மாறான கருத்துக்கள். அப்போ எதனால இந்த ஆன்மா ஆணவமலத்துக்குள்ள அழுந்தி கிடந்தது என்று சொன்னால், அதற்கு நம்முடைய வாழ்வியலில் வைத்தே நம்ம காரணம் தெரிஞ்சுக்கலாம். சைவ சித்தாந்த சாத்திரங்களை நாம் பயின்று வருவதனாலே நாம தெரிஞ்சுக்கலாம், வாழ்றவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய அறிவு குழந்தை பருவத்திலிருந்து இன்று ஒரு குறிப்பிட்ட வயதை நாம எட்டியிருக்கிறோமே, இதுல ஒவ்வொரு நிலையிலையும் நம்முடைய அறிவு எப்படி படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது, எவ்வளவு தெளிவு பெற்றுக் கொண்டிருக்கின்றது மேன்மேலும். ஆரம்பத்தில் இந்த தெளிவு இல்லை என்பதுதான் நம்ம அனுபவபூர்வமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். பிறவிகள் எடுத்திருப்போம், நமக்கு தெரியாது. இந்த பிறவியில நமக்கு இந்த அளவுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கின்றது இல்லைங்களா? அப்ப ஒரு பிறவி கூட எடுக்காத அந்த அனாதி கேவல நிலையிலே ஆன்மாவின் அறிவு எவ்வளவு வளம் குன்றி இருந்திருக்கும், ஆன்மாவுடைய அறிவு வளம் எவ்வளவு குறைவா இருந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில வச்சு பார்க்கும் போது நமக்கு ஒரு உண்மை தெளிவா தெரியுது, நம்ம அறிவு படிப்படியாக வளரக்கூடிய அறிவு, அதுதான் சோபான முறைன்னு சொல்லுவாங்க, படிமுறையில் வளரக்கூடிய அறிவு. பல பிறவிகள் எடுத்து வாழ்ந்து அதிலே பல அனுபவங்களை பெற்று அப்படித்தானே நம்ம அறிவு வந்து செம்மையாகி கொண்டு வருகின்றது. அப்போ ஒரு பிறவி கூட எடுப்பதற்கு முந்தைய அனாதி கேவல நிலையில ஆன்மாக்களாகிய நம்முடைய அறிவு எவ்வளவு தூரம் வளம் குறைந்து இருந்திருக்கும். அப்ப அந்த அறிவு வளம், அறிவு வலிமை, அந்த அறிவு திறன்லாம் குறைந்திருந்த காரணத்தினால இந்த ஆன்மாக்கள் எல்லாமே ஆணவமல மறைப்புக்குள்ளே அகப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு நிலை அதனாலதான் இருந்தது. இதற்கு வேற நாம ஒன்னும் காரணம் கற்பிக்கணும்னு சொல்லி அதுக்கு புதிதாக ஏதாவது எடுத்துக்காட்டுகள் சொல்லணும்னு சொன்னா அது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆகையினாலே ஆன்மாவுடைய அறிவு திறன் அவ்வளவு குறைந்து இருந்தது, அதனால அந்த ஆணவ இருளுக்குள்ளே அது அடங்கி கிடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாழ்ந்த நிலையிலே அது இருக்க வேண்டியதாயிற்று. அதை கண்டு இறங்கிய பெருமான் இந்த உயிர்களின் அறிவு படிமுறையில் வளரக்கூடிய தன்மை இருப்பதெல்லாம் அவன் நன்கு அறிவான். ஆகவே அதற்கேற்ப பிறவிகளை கொடுத்து பக்குவப்படுத்தி அதற்கு ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு அறிவினை நன்கு வளப்படுத்தி பக்குவப்படுத்திய நிலையிலே அதை உயர்த்தி அந்த மலை இருளிலிருந்து முழுமையாக விடுபடுமாறு செய்து தன்னோடு சேர்த்து தன்னுடைய பெருங்குணங்கள் எல்லாம் நமக்கும் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்ற திருவுளம் கொண்டுதான் நம்மை பிறவிகளிலே வளர்த்து வருகின்றார். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை சிவபெருமானுடைய அருட்சக்தி தான் அப்படி செய்கின்றது. இந்த அருட்சக்தி ஆகிய அம்மையை பெய்வளை என்ற பேதித்துங்கும் போது பல பிறவிகளிலே செலுத்தி பல பிறவி பேதங்கள், ஒவ்வொரு பிறவியிலுமே அனுபவங்களும் பல பேதங்களாக இருக்கின்றன, பல அனுபவ பேதங்கள். ஆக பிறவி பேதங்கள் அனுபவ பேதங்கள் எல்லாம் பேதித்துங்கிறதுல அடங்கும். இதன் மூலமா பல பிறவிகள் பல அனுபவங்கள், இதனால என்ன விளைவு? ஆன்மாவுக்கு வளர்ச்சி ஏற்படுகிறது, அதனுடைய அறிவு வளர்ச்சி, ஒரு நல்ல பக்குவ நிலையை நோக்கி ஆன்மா உயர்கின்றது. ஆகவே வளர்த்து அந்த வளர்ச்சி முதிர்ந்த நிலையிலே என்ன செய்ய எடுத்து பிறவி கடலிலிருந்து எடுத்து, பிறவி கடலிலிருந்து எடுத்து அழுக்க போகிறோன்னு சொல்லி சோப்பு போடுறோம், கடைசியில நீரில மூழ்கி எடுக்கும் போது பழைய அழுக்கும் போகும், சோப்பு அழுக்கும் சேர்த்து போகும். பிறவி கடலிலிருந்து எடுத்துனாலே நம்ம புரிஞ்சுக்கணும், இனி பிறவி தேவையில்லைங்கிற நிலைமைக்கு அந்த ஆன்மா வந்துருச்சுன்னா அப்ப மலை இருள் நீங்கி விட்டது. ஆகையினாலே ரொம்ப அருமையாக இத்தனையும் தொகுத்து திருவம்பாவையில எத்தனை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பது இந்த நூல்களை எல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஆகையினாலே இருள்மலத்தின் அழுந்தி கிடந்ததற்கு அனாதியிலே ஆன்மாவினுடைய அறிவு வளம் குன்றி இருந்ததே காரணம், அறிவு திறன் மிகவும் குன்றி இருந்ததே காரணம். வேற ஒன்றும் நாம பண்ண சிந்திக்க வேண்டியதில்லை, தெளிவான ஒரு விஷயம் இது. அப்படி இருள்மலத்தின் அழுந்தி கிடந்த ஆன்மாக்களுக்கு உடம்பு கிடைத்தது எப்படின்னு சொல்ற, என்னன்னா இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி. இந்த ஆன்மாக்கு தாம் செய்த இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான உடம்பை, யாக்கை என்பது உடம்பு, இருவினைக்கு ஏற்ற யாக்கையை பொருந்துகின்றன. எப்படி பொருந்துகின்றன? அண்ணல் அருளால் பொருந்துகின்றன, சிவபெருமானுடைய அருளாலே. இருவினைக்கு ஈடான உடம்பை பொருந்துகின்றன சொன்னாலே போதும், ஆனா அந்த அளவுல என்ன சொல்லாம இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை, இருவினையின் தன்மைன்னு சொன்னாரு பாருங்க. ஏன்னா மேலிழந்தவரையா பார்க்கும் போது ஒரு வினை நல்வினையாக காணப்படலாம், தீவினையாக காணப்படலாம், ஆனா அந்த வினையை செய்பவனுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது அதே பொறுத்துதான் வினையினுடைய தன்மை இருக்கும் இல்லைங்களா. ஆக ஒருவர் நம்மை பற்றி குறைவாக பேசிக் கொண்டிருக்கின்றார், தரந்தாழ்த்தி பேசிக் கொண்டிருக்கின்றார், அதை எப்படியோ நாம அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொண்டு விட்டோம் வைங்க. இப்போ சற்று நேரத்திற்கு முன் நம்ம நாம் இருக்கும் போது நம்மிடம் எவ்வளவு அன்பாக அவர் பேசினார் இல்லைங்களா, அது அன்புன்னு நாம நினைச்சிருப்போம் இல்லைங்களா. ஆனா நமக்கு நம்மிடம் அவர் கொண்டுள்ள அந்த எதிர்மறையான கருத்து புரிந்து கொண்ட பிறகுதான் அது உண்மையில் அன்பு அல்ல. ஆகவே ஒரு வினை தோற்றத்திற்கு நல்வினை தீவினையாக இருப்பது மட்டும் முக்கியம் அல்ல, அது மனப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த இருவினையின் தன்மை வந்து சிவபெருமான் தான் அறிவார். இன்னும் அது மட்டுமல்ல, மனதுக்குள்ள ஒண்ணு வச்சு அதுக்கு நேர்மாறா செய்யறது மட்டுமல்ல, ஒரு செயலை நாம எளிய செயலா செஞ்சிருப்போம் ஆனா அது பெரிய புண்ணியமா இருக்கும் இல்லைங்களா. நாம அபுத்தி பூர்வமா கூட செஞ்சிருப்போம் ஆனா அது பெரிய புண்ணியமா இருக்கும். ஏன் நான் ஒரு எளிய செயல் செஞ்சேன் அத ஒரு பெரிய புண்ணியமா சுவாமி ஏன் ஏத்துக்கிட்டார் அப்படின்னா அந்த செயல் தான் தெரியுது செயலுடைய தன்மை. அப்படி ஒரு உதவியை ஒருத்தருக்கு செய்யறோம், சின்ன உதவியா இருக்கலாம், ஆனா நம்ம யாருக்கு அந்த உதவியை செய்யறோமோ அவங்க ஒரு மிகப்பெரிய சான்றோர்களாக இருந்தால் அந்த உதவியினுடைய மதிப்பே தனி. அதான் உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து என்றார் வள்ளுவர் பெருந்தகை. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் அந்த வினையினுடைய தன்மை தெரியுது. ஆகவே உள்ளத்திலே உள்ள கருத்தையும் சுவாமி பார்க்கின்றார், வினையின் விளைவையும் பார்க்கின்றார். இதையெல்லாம் வச்சு வினையினுடைய தன்மையை அவர் மதிப்பீடு செய்து அதற்கேற்ப அவர் வந்து அந்த உயிர்களுக்கு பிறவியை கொடுக்கின்றார். இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை என்று சொன்னார். அவருக்கு எப்படி அந்த வினையின் தன்மை தெரியுது, மனதில் நினைக்கிறது அவருக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னா அது வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை என்று திருத்தாண்டகம் கூறுகின்றது அல்லவா. ஆகையினாலே இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி, அண்ணலாகிய சிவபெருமான் கொடுப்பதனாலே உயிர்கள் நன்னுகின்றன, அதாவது பொருந்துகின்றன. அண்ணல் அருளால் தான், அப்போ இந்த அண்ணல் அருளால் நன்னி, சிவபெருமான் அருளாலே நாம் உடம்பை பெறுகின்றோம் என்பதில் என்ன செய்தி இருக்குது அப்படின்னா, நாம ஏதோ வினைகளை செய்து விட்டோம் என்பதற்காக நமக்கு உடம்பை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் சிவபெருமானு கிடையாது. யாரும் சிவபெருமான வற்புறுத்த முடியாது, யார் அவரை அறிய முடியும், வானே நிலனே பிறவே அறிவறியான்ட்டீங்களா. நாம வினை செஞ்சிட்டதுனால நல்ல வினைய செஞ்சிருப்போம், நிறைய புண்ணியமே செஞ்சிட்டோம், செஞ்சிட்டோங்கிறதுனால அடுத்த ஒரு நல்ல பிறவி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு கிடையாது, அது வேற விஷயம். ஆனா கொடுத்துத்தான் ஆகணும்னு அவருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனாலும் அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய கருணை. அந்த கருணையை உணரணும் இல்லைங்களா. ஒருவருக்கு ஒருவருக்கு வந்து நம்ம அவர் கேட்காமலே நம்ம உதவிகள் செய்யறோம்னு வைங்க, ஆனா அவர் அதை கொஞ்சமோ நினைச்சே பாக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் இவர் மேல எவ்வளவு அன்பா செஞ்சேன் உதவி, இவர் பாருங்க அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. யாரோ மூணாவது மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறாரு. இவருக்கெல்லாம் என்ன செய்யணும்னு எண்ணங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுவது நம்முடைய நமக்கு இயற்கை இல்லைங்களா. ஆனா சிவபெருமான் எந்த உயிருக்கும் நாம செய்யற உபகாரம் தெரியாது. அது தெரியுதுக்கு இந்த உயிர்கள் என்ன எவ்வளவோ பக்குவப்படணும். தெரியாட்டாலும் பரவாயில்ல இல்லைங்களா. அவன் வந்து எந்த பிறவியில அந்த உயிர் இருந்தாலும் பரவாயில்ல, மனித பிறவியிலே இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, வேற யாரையும் தெய்வம்னு வணங்கினாலும் பரவாயில்ல. அந்த உயிர் புண்ணிய செய்திருக்கிறதா அதற்கு உரிய நல்ல பிறவி அது கொடுத்து விடுவோம்.